கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி.
33 அத்தியாயம். நந்திபுரத்தில் திருவிழா. பல ஆண்டுகளுக்கு பிறகு நந்திபுரம் கோலாகலத்தோடு காட்சி அளித்தது. மக்கள் முகத்தில் புது பொலிவு காணப்பட்டது. வீடுகளை செப்பனிட்டு சுண்ணமடித்தனர். வீதிகளை தூய்மைப்படுத்தியிருந்தார்கள். விதவித விசித்திர கோலமிட்டிருந்தார்கள். மாவிலை குறுத்தோலை தோரணங்கள் வீதியின் குறுக்கே பல இடங்களில் கட்டப்பட்டன. முச்சந்திகளில் பந்தல்கள் போடப்பட்டிருந்தன. பந்தல்களில் மணிகளாலும் மலர்களாலும் விதவிதமாக அலங்கரித்திருந்தார்கள். நந்திபுர விண்ணகரத் தவழும் கண்ணனின் திருவுருவம் கட்டி தொங்கவிட்டிருந்தனர். பழையாறை விண்ணகரத்திலும் வடதளி கோயிலிலும் சிறப்பு பூஜை ஆராதனைகள் நடைபெற்றன. மணியோசை திக்கெட்டும் பரவியது. இளவரசி வானதி மாளிகையின் வெளியே மக்கள் கூட்டம் துறைக்கடலை போல் பெருகி வந்தது. குழந்தையை காண வேண்டும் என்ற ஆவலில் வயோதிகர்கள் முதல் இளம் சிறுவர்கள் வரை வந்து குழுமியிருந்தனர். பல்போன தாத்தாவின் தோளிலே அமர்ந்து சின்னஞ்சிறுவர்கள் வந்தனர். பிறந்திருக்கும் இளவரசனை காண வேண்டும் என மாவலில் வெயிலின் கொடுமையையும் பொருட்படுத்தவில்லை தாத்தாவும் கொள்ளு பேரனும். மாளிகை காவலர்களுக்கு இவ்வளவு நாட்களும் இல்லா கடும் வேலை சேர்ந்தது. மக்களை ஒழுங்குபடுத்தி நிற்க வைப்பது பெரும் வேலையல்லவா? இந்த ஊருக்கு எப்போதும் இதே போன்ற குதூகலம் ஏற்படாதா என்று அனைவரும் பேசிக் கொண்டனர். தஞ்சை அரசு குடும்பத்தினர் அனைவரும் அங்கு குழுமினர். அருண்மொழிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி எல்லையை கடந்தது. வானதியின் அருகே சென்று அவளை பார்ப்பதும் அவள் அருகே இருந்த தொட்டிலில் வளரும் பூர்ணமதியே பிறந்து விட்டதோ என்று சொல்லுமாறு திகழும் தன் செல்வனை காணுவதுமாக ஆனந்த வெள்ளத்தில் துளைத்துவாறு இருந்தார். வானதி, பாலமுருகனை பார்த்தாயா? சின்ன கண்ணனை பார்த்தாயா என்று அவன் செவிகளில் மட்டும் விழும்படியாக கிசுகிசுத்தார் அருண்மொழி. வானதியின் முகத்திலே மெல்ல புன்னகை மலர்ந்தது. அவள் கண்கள் பேசின. எப்போதுமே தன் அருகே அமர்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் வேண்டுகோளும் முகத்தின் தூதான விழிகளிலே நிறைந்திருந்தது. செம்பவள உதடுகள் ஏதோ பேச துடித்தன. வானதி, இனி உனக்கு ஏதும் பயமில்லை. வீணே ஏதோ நினைத்து பயந்து துடித்தாயே, உனக்கு துணையாக ஒரு செல்வன் வந்துவிட்டான் என்றார் அருண்மொழி. தன் அருகே மஞ்சத்திலே அமரமாறு சைகை காட்டிய வானத்தியிடமிருந்து பெருமூச்சு ஒன்று பொங்கி வந்தது. அவள் கரங்களை மெல்ல தன் கரங்களிலே எடுத்து வைத்துக் கொண்ட அருண்மொழி, வானதி, ஏன் பேச மாட்டேன் என்கின்றாய்? என் மேல் இன்னும் கோபமா? இனி என்னோடு பேச உனக்கு பொழுது எது? உன் கொஞ்சு மொழிகளை அவன் அடைவான். உன் அமுத மொழிகளை அவன் கேட்பான். என் செவிகள் இதுவரை கேட்காத இனிய பாடல்களை அவன் கேட்பான். உன் அன்பு முத்தங்களால் அவன் கண்ணம் கனிந்துவிடும். உன் அரவணைப்பில் அவன் அமிழ்ந்து மகிழ்வான். நீயும் மகிழ்வாய், அப்படித்தானே என்றார். வானதி நாணத்தால் தலைகுனிந்தாள். அன்று இளங்காலையிலேதான் வானதிக்கு மஞ்சள் நீராட்டினார்கள். மாளிகையில் புதுக்கோலம் இட்டார்கள். மந்திர கோஷத்தோடு மந்திர விதி வழுவாது அந்தனர்கள் புனித நீர் தெளித்தார்கள். அகில் புகையும் நறுமண பொடியும் எங்கும் மனம் வீசின. வைத்தியர்கள் வானதியின் உடல்நிலையை அப்போதுதான் சோதித்துவிட்டு சென்றிருந்தனர். வானதியின் உடல் இன்னும் லேசாக கொதித்துக் கொண்டிருந்தது. வைத்தியர் வருவதற்கு முன்னால் அவளுக்கு முதியவர்கள் நீராட்டி புத்துடை அணிவித்து விட்டதால் வைத்தியர்கள் ஏதும் சொல்ல இயலாது ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தனர். இளைய பிராட்டி அவர்கள் சாடை அறிந்து தனியே அழைத்து சென்று வினவினாள். தேவி, இன்னும் 2 நாட்கள் பொறுத்திருந்து நீராட்டி இருக்க கூடாதா என்று மருத்துவர் கேட்டார். ஏன், இன்று குழந்தையை தொட்டிலில் இட்டு பெயர் சுட்டும் திருநாள். தஞ்சை நின்று அரசர் வருகின்றார். பெரிய பிராட்டியார் செம்பியன் மாதேவியார் வரப்போகிறார். வயது முதிர்ந்த நம்பியடிகளும் தன் சுற்றுப்பயணத்தை முடித்து வந்து சேர்ந்து விடுவதாக செய்தி அனுப்பியிருக்கின்றார். கருவூரில் இருந்து சித்தர் ஒருவர் குழந்தைக்கு ஆசீர்வதித்து லட்சத்தை அனுப்பியிருக்கின்றார். இந்த நன்னாளில் வானத்தையும் நீராடி அலங்கார வள்ளியாக திகழ வேண்டாமா? பெருவீரனை பெற்றெடுத்த தாய் பொலிவற்றிருக்கலாமா? சோழ நாட்டிற்கே ஒளிவிளக்காய் திகழப்போகும் அரசருக்கு எல்லாம் இந்திரன் போன்ற குழந்தையின் தாய் குடத்திலிட்ட விளக்காய் இருக்கலாமா? அதனால்தான் மருத்துவரை அவளுக்கு மஞ்சள் நீராட்டினோம். ஒரு நொடி கூட அவளை ஈரத்தில் நிற்க வைக்கவில்லையே. அவள் பிழைத்ததே பெரும் புண்ணியமாக இருக்கும் போது மீண்டும் அவள் உடலுக்கு ஒரு நேர ஏதும் செய்வோமா? அவள் அதிர்ச்சி அடையா வண்ணம் செய்திருக்கின்றேன். அவள் மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க இன்னிசையும் இனிய பேச்சும் எங்கும் நிகழ செய்திருக்கின்றேன். ஆனால் நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள்? அவளை நீராட்டியது சரியென்று என்கின்றீர்களா? இளைய பிராட்டி கவலை லேசாக முகத்தில் படர கேட்டாள். மருத்துவர்கள் இங்கிதம் தெரிந்தவர்கள் இளைய பிராட்டியின் கவலையை அதிகமாக்காமல், தேவி, இன்று நாட்டிற்கே குதூகலமான திருநாள் என்பது கேட்க நாங்கள் மிக மகிழ்ந்தோம். இளவரசியின் உடல்நிலை இன்னும் சரியாகவில்லை. நாடியில் அதிக சீதளம் பேசுவதால் இன்று நீராட்டாமல் இருந்திருக்கலாமே என்று நினைத்தோம். அவ்வளவே. வாடைக்காற்றுப்படாமல் வேதனை செய்தி கேட்காமல் செய்யுங்கள், அது போதும். என்று கூறிவிட்டு விடைபெற்றனர். அப்பாடா என்ற பெருமூச்சு இளைய பிராட்டியிடமிருந்து வந்தது. செல்பவர்களை தடுத்து, அடடா, நீங்கள் போய் வருகின்றேன் என்கிறீர்கள்? நான் மௌனமாய் இருக்கின்றேனே, எங்கே செல்கின்றீர்கள்? குழந்தைக்கு பெயர் சுட்டும் விழாவிற்கு இருந்து விருந்துண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னாள். பட்டத்து யானை அசைந்தாடி சென்றது. அதன் கபடாம் இளங்கதிரின் பொன்னொளியில் மின்னல் என்று ஒளிர்ந்தது. யானை மீது அதன் பாகன் புத்தாடை அணிந்து அமர்ந்திருந்தான். அதை தொடர்ந்து மற்றொரு யானையின் மீது முரசிருந்தது. அது அதிர்ந்தது, கொம்பு ஒளித்தது, சங்கம் முழங்கியது. யானை எருத்தத்து மேலிருந்து அறிவித்த மங்கள செய்தி கேட்டு மக்கள் மகிழ்ந்தனர். மாளிகையில் நடைபெறவிருக்கும் தொட்டிலில் இடும் திருவிழாவையும் பெயர் சுட்டும் நிகழ்வையும் காண புத்தாடை அணிந்து மக்கள் விரைந்தனர். விஜயாலய சோழரும் பராந்தக சக்கரவர்த்தியும் வீற்றிருந்த சபை கூட்டி பெருமைப்படுத்திய பழைய மாளிகையின் சபை மண்டபத்தில் மக்கள் ஆரவாரத்தோடு கூடினர். எல்லோரும் காணுவதற்காக அந்த புறத்திலிருந்து குழந்தையை அங்கே எடுத்து வருவர் என்ற நம்பிக்கை மக்கள் உள்ளத்தின் மகிழ்ச்சியை அளித்தது. அரசு குடும்பத்தவர்களும் மேல்தரத்து அதிகாரிகளும் வானத்தியையும் குழந்தையையும் காண குழுமினர். தொட்டிலே காலை கதிரவன் போல் பிரகாசித்துக் கொண்டு தன் பொக்கை வாய் காட்டி சிரித்துக் கொண்டு காலையும் கையையும் பஞ்சு மெத்தையிலே உதைத்துக் கொண்டு உங்காரம் கொட்டி குரல் எழுப்பிக் கொண்டிருந்த அருண்மொழியின் திருக்குமாரன் அழகைக் கண்டு பெருமையோடு பாராட்டி மகிழ்ந்து கொண்டிருந்தனர். வளர்ந்து பிறந்த குழந்தை பார்ப்பதற்கு ஒரு வயது நிறைந்தவனைப் போல் காட்சியளித்தது. குழந்தை சுந்தர சோழ சக்கரவர்த்தியை மறுபிறவி எடுத்து வந்தார் போன்று சௌந்தரிய தேவனாக திகழ்கின்றான் என்றார் கொடும்பாளூர் வேளிர். அவருடைய மன மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அவர் எண்ணம் இடையூறு என்று நிறைவேறிவிட்டது. பழுவேட்டரையர் இருந்திருந்தால் இப்போது நீங்கள் சொல்வதை மறுத்திருப்பார். அறிஞ்சய சக்கரவர்த்தியை போன்று அழகோடு திகழ்கின்றான் குழந்தை என்று சொல்லியிருப்பார் என்று சம்புவரையர் வேடிக்கையாக பேசினார். அதனால் என்ன, நன்றாக சொல்லட்டும். சுந்தர சோழரை போன்று இருக்கின்றான் என்று சொல்லட்டும். அவர் தந்தை அறிஞ்சய சோழ சக்கரவர்த்தியை போன்றிருக்கிறார் என்று சொல்லட்டும். அவருக்கும் தந்தை பராந்தக சோழ மாமன்னரை போன்று இருக்கின்றார் என்று சொல்லட்டும். இன்னும் அவருக்கும் தந்தை ஆதித்த சோழரை போலும் அவரை பெற்றெடுத்த சோழகுல நாயகர் விஜயாலயர் போன்றும் இருக்கின்றான் என்றும் சொல்லட்டுமே. அதனால் என்ன, அழகும் வீரமும் ஒன்று சேர பெற்ற சோழ மன்னர்களுள் எவரும் எதிலும் குறைந்தவர் அல்லரே. ஆனால் நான் சொல்கிறேன், தொட்டிலே தவழும் குழந்தை இளைய பிராட்டியை போல முகச்சாடை கொண்டிருக்கிறது என்று நான் சொல்கிறேன். இதோ முகவாய் கட்டையை பாருங்கள், நீண்ட நாசியை பாருங்கள், வட்ட வடிவமான முகத்தை பாருங்கள், பிறர் இதயத்தில் உள்ளதை எளிதில் கவரவல்ல சக்தி உடைய கண்களை பாருங்கள், நிறமும் அப்படியே என்று சொன்னவர் யார் என்று எல்லோரும் வியப்போடு திரும்பி பார்த்தபோது வல்லவரையர் வந்தியத்தேவன் தொட்டிலில் இருந்து குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டு மகிழ்ச்சி பொங்க கூறுவதைக் கண்டனர். வல்லவரையர் என்று எல்லோர் உதடுகளும் முணுமுணுக்க வியப்போடு வந்தியத்தேவனை நோக்கினர். வந்தியத்தேவன் கூறியவற்றை கேட்டு குந்தவையின் முகம் நாணத்தால் சிவந்தது. இவர் எவ்வளவு நாட்களாக இப்படி சொல்ல வேண்டும் என்று கங்கடம் போட்டிருக்கின்றார் என்று எண்ணினார். அவர் மீது கோபம் கோபமாக வந்தது. அந்த போது ரவிதாசன் கூட்டத்தாரிடமிருந்து உயிரோடு தப்பி வந்தது குறித்து மகிழ்ச்சியும் ஏற்பட்டது. வல்லவரையரை நோக்கி, இதுவும் என்ன வாள் என்று நினைத்துக் கொண்டீர்களா? பச்சை குழந்தையை தூக்க தெரியாமல் தூக்குகின்றீர்களே, இப்படி கொடுங்கள் என்று கூறி வந்தியத்தேவரிடமிருந்து வேகமாக குழந்தையை வாங்கிக் கொண்டாள். தோற்றத்தில் தான் வேகம் இருந்ததை அன்றி அவள் கரங்கள் மிக அமைதியாகவே குழந்தையை வல்லவரையரிடமிருந்து குழந்தை இருந்த பட்டுத்துகிலோடு வாங்கிக் கொண்டாள். குழந்தை கைமாறும் போதும் வந்தியத்தேவன் ஸ்பரிசம் குந்தவையின் உடலில் பெரும் சிலிர்ப்பை அளித்தது. அவள் நெஞ்சம் ஒருமுறை விம்மி தணிந்தது. அவள் விழிகள் வல்லவரையரை பார்க்காதது போல் பார்த்தன. ஒரு கணம் அவர்கள் நெருங்கி நின்றது ஏதோ பல யுகங்கள் நெருங்கியது போல் தோன்றியது. அதை மற்றவர்கள் பார்த்துவிட்டது போலவும் வந்தியத்தேவனோடு என்ன ரகசியம் பேசுகிறாய் என்று கேட்பது போலவும் பெரும் ஆபத்திலிருந்து மீண்ட வல்லவரையரை கண்டு ஆனந்தப்படுகின்றாய் போலிருக்கிறது என்று வேடிக்கை பேசுவது போலவும் அவளுக்கு தோன்றியது. சற்றென நகர்ந்து கொண்ட இளைய பிராட்டியின் கரங்களில் தவழ்ந்த குழந்தையிடம் பேசுவது போன்று அத்தையின் கரங்களில் சிம்மாசனத்தில் அமர்வது போல அமர்ந்துவிட்டு சிரிப்பதை பார் சிரிப்பதை என்று இளைய பிராட்டி நோக்கினாள் வந்தியத்தேவனை. என்ன இருந்தாலும் அத்தான் கரங்கள் முரட்டுத்தனம் உடையனவல்லவா, அதனால்தான் அத்தையிடம் சென்று விட்டான் என்று அருண்மொழி கூறிக்கொண்டு அருகில் வந்தார். பெரும் சிரிப்புலி எங்கும் எழுந்தது. வந்தியத்தேவனை குசலம் விசாரித்துக் கொண்டிருக்கும் போது மதுராந்தக சோழதேவர் வருவது குறித்து கட்டியம் கூறப்படுவது கேட்டது. மெல்ல இருபுறமும் இருவர் தாங்கிக் கொள்ள மதுராந்தகர் நடந்து வந்தார். குழந்தையின் முகம் கண்டு ஆனந்தம் கொண்டார். வானதியின் அருகே சென்று அவள் நலன் விசாரித்தார். எல்லோரும் செம்பியன் மாதேவியாரின் வருகைக்காக காத்திருந்தனர். கண்டரன் மதுரன் பின்தொடர செம்பியன் மாதேவியார் நெற்றியிலே திருநீர் பள்ளி சென்று துளங்க வந்து கொண்டிருந்தார். எல்லோரும் பயபக்தியோடு ஒதுங்கி நின்று வழிவிட்டனர். குந்தவை குழந்தையை வானத்தியின் அருகில் கொண்டு படுக்க வைத்துவிட்டு நின்றாள். தாய்ப்பால் குடிக்கும் நேரம் செம்பியன் மாதேவியார் மஞ்சத்தின் அருகே சென்று தாயையும் சேயையும் ஆசீர்வதித்து திருநீறு எடுத்து குழந்தைக்கும் வானதிக்கும் அணிவித்து அங்கிருந்தவர்களுக்கு எல்லாம் கொடுத்து,
ஆட வல்லவர் அருளால் இந்த குழந்தை கீர்த்தியோடு விளங்குவார்
என்று ஆசீர்வதித்தார். அருண்மொழி பாட்டியாரின் திருவடிகள் தொட்டு வணங்கி குழந்தைக்கு தக்க பெயரை சூட்டியருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். செம்பியன் மாதேவியார் சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டு நின்று பிறகு தன் பெயரன் கண்டரனை நோக்கி,
கண்டரா, ஞான சம்பந்த பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய பதிகம் ஒன்று பாடுவாயே, அதை பாடு
என்றார். கண்டரன் பாடி முடித்தவுடன் செம்பியன் மாதேவியார் வலக்கரத்தை ஆசி கூறும் பாவனையில் உயர்த்தி,
சிவபக்தியில் சோழர் குலம் என்றும் சிறந்து நிற்கிறது. அன்பையும் அறத்தையும் காத்து வளர்க்கும் முன்னோரின் வழியிலே இப்போது பிறந்திருக்கும் இந்த பாலகனும் உயர்ந்து விளங்க எல்லாம் வல்ல தியாகேசர் அருள்வார். மதுரமான குணமும் மொழியும் செய்கையும் கொண்டு உலகமெல்லாம் ஆள வேண்டும் இவன். இவனை மதுராந்தகன் என்று அழைப்போம். பாட்டனார் பெயரும் அதுதான்
என்று கூறினார். சிறு குறிப்பு: பிறந்தவுடன் சூட்டப்பட்ட பெயர் மதுராந்தகன் எனும் பெயர் கொண்ட அருண்மொழியின் மகன் ராஜேந்திரன் என்ற பட்டப்பெயரோடு பிற்காலத்தில் சோழ நாட்டை சிறப்புறாள்கின்றார். அதுவே ஒரு சுவையான வரலாறு. நமது ஆசிரியரின் வந்தியத்தேவன் வாழ் கங்காபுரி காவலன் வரலாற்று புதினங்களில் இதை நீங்கள் விரிவாக காணலாம். எல்லோரும் ஆஹா என்று கூறி மகிழ்ந்தார்கள். அருண்மொழி தேவர் வாழ்க வாழ்க என்று கோஷம், இளவரசர் மதுராந்தகர் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தொளி எங்கும் எழுந்தது. உத்தம சோழர் என்னும் பெயரும் மதுராந்தக சோழ தேவர் என்னும் பட்ட பெயரும் கொண்ட மன்னர் மதுராந்தகர் முகத்தில் பெருமிதம் குடிகொண்டிருந்தது.
என் இதயத்தில் என்றுமே போற்றி மகிழும் என் சிறிய தந்தை மதுராந்தக சோழ தேவரின் திருநாமம் என் மகனுக்கு இடப்பட்டது நான் செய்த பூசா பலனே ஆகும். ஆஞ்சோரின் ஆசியும் ஆண்டவன் அருளும் இந்த சோழ நாட்டிற்கு என்றும் நின்று நிலவட்டும்
என்று உணர்ச்சி பெருக்கில் கூறினார். வெளியே மக்கள் கோஷம் வானை பிளந்தது. சபை மண்டபத்தில் காத்திருப்பவர்களின் ஆர்வம் கட்டுக்கடங்காதிருப்பதை காவலன் வந்து தெரிவித்தான். பொதுமக்கள் காண்பதற்காக இளவரசன் மதுராந்தகனை இளைய பிராட்டியார் அனைத்தபடியே எடுத்து சென்றாள். அங்கே மலர்கள் நிறைந்த மலர்காடோ என்று ஐயுறும் வண்ணம் தொட்டில் அலங்கரிக்கப்பட்டது. தொட்டிலே பிள்ளை தமிழ் பாடுவதற்கு ஏற்ற மதுராந்தகன் கொள்ளை சிரிப்போடு குதூகலமாக விளங்கினார். மாளிகையில் வானத்தியின் அருகே எவரும் இல்லை. சுற்றுப்புற சூழ்நிலையின் மகிழ்ச்சி காரணமாக அவள் உள்ளத்திலும் வேதனை குறைந்திருந்தது. ஆனால் அவள் நெற்றியில் எதிரே யாரோ மெல்ல நடமாடுவது போன்ற ஒரு பிரம்மை, செவிகளின் அருகே ஏதோ பாடல் ஒலிப்பது போன்றும் பாத சலங்கை ஒளி கேட்பது போன்றும் உணர்ச்சி. ஆம் ஆம், பிரம்மையில்லை. அதோ யார் யார் யாரோ வருகின்றார்களே. அந்த கூடத்தின் வாயிலில் அசைந்தாடும் துறைச்சிலை மெல்ல அசைந்தது. இன்பவல்லி வந்து கொண்டிருந்தாள். அவள் அந்த வாய்ப்பையை எதிர்பார்த்திருந்தாள். மாமல்லபுரத்து முதியவரோடும் ஓவியர் வாயிசனோடும் அவள் அன்று காலையே நந்திபுரம் வந்துவிட்டாள். வானதி தேவியை சந்தித்து மனம் விட்டு பேச வேண்டும் என்ற துடிப்போடு அவள் அங்கு வந்தாள்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.